கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 36 அத்தியாயம். காளாமுகர் யார்? ஆதித்து கரிகாலரை கொன்ற நாளென்றும் அவனும் அவன் ஆட்களும் கடம்பூர் மாளிகையில் ஒளிந்திருந்திருக்கின்றனர். அவர்கள் ஏன் அங்கு வர வேண்டும்? அதுதான் முதல் காரணமாக அமைவதை நீங்கள் காணலாம். கொன்று விடலாம் என்று உறுதியாக நம்பியிருந்தானோ அந்த பெண்மணி கடைசி நிமிடத்தில் தன் உறுதியை கைவிட்டு விட்டாள். அதை ரவிதாசன் முன்பாகவே உணர்ந்திருந்தார். ஆதித்த கரிகாலர் வகையாக சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எனும் துடிப்போடு அந்த துர்ப்பாக்கியமான நிகழ்ச்சிக்கு கருவியாகிவிட்டார். ஆதித்த கரிகாலர் கொலை உண்டதற்கு காரணம் வல்லவரையர் வந்தியத்தேவன் மீது சுமத்தப்பட்டது. அதற்கு முக்கியமான சாட்சியம் அவனுடைய வாளி. பாண்டிய நாட்டு கொலைவாளால் ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும் என்று கடைசி வரை எண்ணியிருந்தும் அவர் உயிரை குடித்தது திருகு வாழ்தான். அதனால் வெகு தூரத்தில் இருந்தும் ஒருவரை கொல்ல முடியும். அதைத்தான் வந்தியத்தேவன் பயன்படுத்தி விட்டான் என்று அப்போதிருந்த பார்த்திபேந்திரன் வழக்குக்கு சாதகமாக கூறினான். ஆனால் அந்த வாள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடையது என்பதை இப்போது கூட ரவிதாசன் மறுக்க மாட்டான். வந்தியத்தேவன் காரணமின்றி தண்டிக்கப்பட்ட பிறகு ரவிதாசன் வகையினருக்கு தைரியம் பிறந்தது. பழிக்கு பழி வாங்கும் ஆவேசம் அதிகமாகியது. நாட்டின் இன்று தப்பி சென்ற அந்த மோகினி பின் தலைவி என்று பாண்டிய அமரபுஜங்கனால் போற்றப்படுபவள் பாண்டிய ஆபத்துதவிகளின் தலைவியானாள். பாண்டிய குமாரன் அமரபுஜங்கன் காளை பருவமடைந்து இழந்த நாட்டை மீட்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். தலைவியின் கட்டளைப்படி அவன் நடந்தான். சேர மன்னன் பலவிதத்தில் உதவி செய்தான். ரவிதாசன் சகோதரன் பரமேஸ்வரன் நாணய சாலையில் வேலைக்கு அமர்ந்து ஏராளமான பொன் நாணயங்களை பாண்டியர்களுக்கு அனுப்பி வந்தான். பொருள் சேர்ந்தது, படை சேர்ந்தது. ரவிதாசனோ சோழ குலத்தவரையே பூண்டோடு அழிக்கும் திட்டத்தோடு சோழ நாட்டில் உலவி வந்தான். அவ்வப்போது தலைவியை சந்தித்தும் வந்தான். பார்த்திபேந்திர பல்லவனை சந்தித்து அவனை படையெடுக்க தூண்டினான். தக்க சமயத்தில் சோழ நாட்டின் தென்பகுதியில் பாண்டிய படைகளை தாக்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறினான். ஆனால் அது நடைபெறாது போயிற்று. தலைவிக்கும் ரவிதாசனுக்கும் கருத்து வேற்றுமை வலுத்தது. ரவிதாசன் ஆணைமலை காட்டிலிருந்து வெளியேறிவிட்டான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். ரவிதாசனை முதன் முதலில் பழுவூர் அருகே சந்தித்தது முதல் அவன் செயல் ஒவ்வொன்றையும் அறிய அவனுடனேயே நட்பு கொண்டேன். தலைவியோடு அவனுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட செய்திருக்காவிடில் ரவிதாசன் சோழ நாட்டிற்குள்ளேயே நிரந்தரமாக தங்கியிருக்க மாட்டான். இங்கேயே தங்கி பெரும் சதியை உருவாக்க திட்டம் தீட்டியிருக்க மாட்டான். நான் அவனோடு காட்டிலே தங்கினேன். சோழ நாட்டில் நடைபெறும் செய்திகளை அவ்வப்போது தெரிவித்து வந்தேன். கொண்டு வந்த தங்க நாணயங்களை காட்டிலே புதைக்க செய்தேன். இப்போதும் கூட சென்று அவற்றை தோண்டி எடுத்து கருவூலத்தில் சேர்த்து விடலாம். இதை தவிர ரவிதாசன் தன் பிறந்த நாட்டை மறந்து விடவில்லை. ஒரு பகுதி பொற்காசுகளை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வந்து பெரும் பகுதியை தான் பிறந்த கிராமத்தில் உறவினருக்கு அனுப்பி வர செய்தான். அப்பணத்தை கொண்டு பிற்காலத்துக்கு உதவும் என்ற நோக்கில் ஏராளமாக விளைநிலங்கள் வாங்க செய்தான். ரவிதாசன் மீது சோழ நாட்டின் இளவரசரை கொன்ற குற்றத்தோடு சோழ குல தலைவர்களை பூண்டோடு அழிக்க சதி செய்தது, ஏராளமான பொன்னாணயத்தை அபகரித்தது, பாண்டியர்களை சோழ நாட்டிற்கு எதிராக ஏவியது, பார்த்திபேந்திரனை போர்க்கொடி உயர்த்த தூண்டியது போன்ற பல குற்றங்கள் சேர்கின்றன. அவற்றிற்கேற்ற தண்டனை அளிப்பது சபையில் நடுநாயகமாக இருந்து செங்கோலோச்சும் நீதி நாயகரான உத்தம சோழ தேவர் என்னும் திருநாமம் கொண்ட பரகேஸ்வரி மதுராந்தக சோழ தேவருடைய கடமை. சிவாலயங்கள் புனிதமாக திகழ துண்டாற்றி வரும் சைவ மூதாட்டியாரின் திருவயிருதித்த நமது மாமன்னரையும் மாமன்னருக்கு பிறகு அரசாள போகும் செல்வர் அருண்மொழிவர்மரையும் இந்த சோழ நாடு பெற்றிருப்பது பெரும் பாக்கியமாகும். இந்த நாட்டில் இதுவரை நிலவி வந்த குழப்ப சூழலை இன்றோடு மறையட்டும், களி அழியட்டும், பாதகர் கொட்டம் அடங்கட்டும், ரவிதாசனோடு சேர்ந்திராவிடில் மெய்யை நிரூபித்திருக்க முடியாது என்று கூறி காளாமுகர் மெல்ல அமர்ந்தார். அவர் பேச்சு அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். முதலில் குரலை மெல்ல தொடங்கி உச்சக்கட்டத்திற்கு இடையே கொண்டு போய் முடிக்கும் போது குரலை தாழ்த்தி உருக்கம் நிறைந்ததாக செய்த அவர் பேச்சு திறமையை கேட்க கேட்க அங்குள்ளவர் மயங்கினர். இடையிடையே அவரை குறுக்கிட்டு கேட்க முயன்றவர்கள் கூட அவர் பேச்சு நயத்தை கூர்ந்து நோக்கி அமைதியாக இருந்தனர். அவர் பேசி முடிந்தவுடன் சபை மண்டபத்திற்குள் அவசரம் அவசரமாக தூதுவன் ஒருவன் வந்தான். அவன் அருண்மொழிவர்மரிடம் ஓலை ஒன்றை கொடுத்து வணங்கி சென்றான். அருண்மொழிவர்மர் அதை படித்தார். அவர் உடல் நடுங்கியது. இவ்வளவு நேரமாக புரிய முடியாத ஏதோ ஒரு வேதனையில் ஆழ்ந்திருந்த அவர் மனத்தில் இப்போது பெருநடுக்கம் ஏற்பட்டது. அவர் அதை பற்றி அதிகம் பொருட்படுத்த முடியாத நிலை அப்போது ஏற்பட்டது. காளாமுகர் உட்கார்ந்த உடனேயே சம்பவரையர் விரைந்து எழுந்து, காளாமுகர் யார்? ரவிதாசனோடு சேர்ந்து அவர் செய்த சதியை மறைப்பதற்காக இப்போது இவ்வளவு அழகாக நயமோடு பேசுகிறாரே. அவர் பேச்சின் என்று பல உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டால் கூட அவரது சதிக்குற்றத்தை மறந்துவிட முடியாது என்றார். சங்கரதேவனும் இப்போது அவசரப்பட்டு விட்டான். அவன் துள்ளி எழுந்து, அதெல்லாம் சரி, என்னையும் வல்லவரையும் ஆபத்தில் சிக்க வைத்துவிட்டு குதிரை மீது ஏறி ஓடினாரே, அதற்கு காளாமுகர் என்ன சமாதானம் கூறுவார்? ஒரு கணம் தப்பியிருந்தால் வல்லவரையர் உயிர் ரவிதாசன் காலடியிலேயே போயிருக்குமே என்றார். ரவிதாசன் ஏளனமாக சிரித்தான். சங்கரதேவன் குரல் அவன் காதில் விழவில்லை. நன்றாக சொன்னான் சம்புவரையன் என்று அவன் கூறியது கேட்ட எல்லோரும் திடுக்கிட்டனர். ரவிதாசன் அங்கிருப்பவர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி பேசிவிடுவானோ என்று எல்லோரும் திகைத்தனர்.
சம்புவரையன் நன்றாக கேட்டான். காளாமுகரே, இதற்கு தக்க மறுமொழி சொல்லுங்கள். உம்மை நம்பி உம்முடைய யோசனை எப்படி நான் நடந்து வந்ததற்கு நல்ல கை மாறு செய்து விட்டீர்கள். தொடக்கத்தில் நான் ஒரு தவறு செய்தேன், அதன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன். என் திறமையையும் சக்தியையும் பலத்தையும் உறுதியையும் நானே அதிகமாக எண்ணி உம்முடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது பெரிய வரப்பிரசாதம் என்று நம்பினேன். தலைவியோடு கருத்து வேற்றுமை கொண்டேன். இப்படியெல்லாம் சொல்லி அவர் தப்பிவிட முடியுமா? நான் தன் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றேனே. ஆதித்த கரிகாலரை கொள்வதற்கு நாங்கள் சூழ்ச்சி செய்யவில்லை, ஆனால் பழிக்கு பழி வாங்க உறுதி செய்து கொண்டோம். பழுவேட்டரையர் அரண்மனையில் நாங்கள் மட்டும்தானா இருந்தோம்? இதோ இப்போது கேள்வி கேட்டானே சம்புவரையனும் தான் இருந்தான். அவன் என் திருகு கத்தியை எரிந்திருக்க கூடாது. எல்லாவற்றையும் விட நான் ஒன்று கேட்கிறேன். காளாமுகர் வடிவிலே அங்கே ஒருவர் வந்தது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். அந்த காளாமுகர் ஏன் இவராகவே இருக்கக்கூடாது? காளாமுகரே, உமது நயவஞ்சக சக்தியை சற்று முன்வர நம்பினேன். காட்டிலே வந்தியத்தேவனுக்கு வழிகாட்டிவிட்டு அவன் குதிரையை எடுத்துக்கொண்டு போய் என் இருப்பிடத்தையும் தெரிவித்து விட்டீர்கள். அவற்றை யார் நம்ப போகிறார்கள்? இந்த சபையில் உமது உண்மை உருவம் வெளிப்பட்டவுடன் உம்மீது இவர்கள் சீற்றம் இன்னும் அதிகமாக போகிறதே தவிர குறையாது. சபையில் உள்ளோர் நீதிமான்கள், சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்த சோழ மன்னர்கள், அலங்கரித்த அரியணையில் அமர்ந்துள்ள மன்னரும் தர்மத்தின் நிலை தவறாது நடப்பார் என்று எனக்கு தெரியும். சற்று முன்பு பேசிய அருண்மொழிவர்மரும் இப்போது பேசிய காளாமுகரும் தங்கள் சொல்வன்மையை நிலைநாட்டினார்களே தவிர எங்கள் மீது திட்டவட்டமாக கொலை குற்றத்தை சுமத்த முடியவில்லை. ஆனால் காளாமுகர் பிறகு கூறிய சதித்திட்டம் எல்லாம் அவர் கற்பனைதான். யார் என்ன கூறினாலும் கூற முயன்றாலும் ஒன்று மட்டும் நான் சொல்வது உண்மை. பழிக்கு பழி வாங்க நான் உறுதி கொண்டது உண்மை. அதிலே நான் வெற்றி அடையவில்லை. கடைசி நேரத்தில் தலைவி உடனேயே விரோதித்துக் கொண்டேன். அவளோடு விரோதித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் இதற்குள் மதுரையில் அமர புஜங்கனை பட்டம் ஏற்றியிருக்கலாம். இந்த காளாமுகர் பேச்சை கேட்டேன். சோழ நாட்டிற்கு விரோதமாக மாறிய இவர் எனக்கும் ஆதரவாக இருப்பார் என்று எண்ணினேன். போகட்டும், நான் கலங்கவில்லை. உங்கள் முன் நிற்கிறேன். நீங்கள் கூறும் முடிவை தைரியமாக ஏற்க நிற்கிறேன். என்னை நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு செய்யலாம், ஆனால் அதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை. சோழ நாட்டிற்கு எதிராக சதி செய்தேன் என்று கூறலாம். அது என் நாட்டிற்கு நான் செய்த கடமை. பாண்டிய நாட்டு வீரவாள் முன் நான் எடுத்துக்கொண்ட சபதம். என் மீது அடுக்கடுக்காய் பல குற்றம் சாட்டி கொண்டு விடலாம், ஆனால் பாண்டிய நாட்டிற்கு நீங்கள் இழைத்த அநீதி இருக்கிறது. அது மறைந்து விடாது, அது வளரும். பெரும் பூதம் போல் வேறொரு எடுக்கும் தனது பயங்கர கரங்களை நீட்டும். நீங்கள் இழைத்த கொடுமைக்கு மாறாக என்றாவது ஒரு நாள் உங்களை பாண்டிய அரசர் ஒருவர் பழிக்கு பழி வாங்கி தீருவார்.
ரவிதாசன் இவ்வாறு பேசிக்கொண்டே போகும் போது அருண்மொழிவர்மர் சீறினார். சற்று முன் வந்த ஓலை ஒன்றினால் வேதனையுற்று இதயம் படபடப்போடு துடிதுடித்துக் கொண்டிருந்த அவர் எரிமலையானார். கண்களில் செந்தனல் பறந்தது. அன்பும் அருளும் ததும்பிய அந்த முகத்தில் ஆக்ரோஷமும் ஆத்திரமும் பொங்கி வழிந்தன. அவர் இருக்கையை விட்டு துள்ளி எழுந்து, ரவிதாசா, போது நிறுத்து! செய்கையிலே மட்டுமல்லாமல் சொல்லிலும் நயவஞ்சகம் நிறைந்த நஞ்சு பாம்பே, இவ்வளவு காலம் உன்னை உயிரோடு நடமாட விட்டதை தவறு. சோழ நாட்டிற்கு சாபம் கொடுக்க நீ யார்? பயங்கரமான உன் குற்றத்தை மறைக்க கூக்குரலிடுகின்றாயா? செல்லாது. நீயும் உன் குழுவினரும் சேர்ந்து செய்த கொலை செயலுக்கு உங்கள் வகை சாட்சியமே இருக்கிறது. அதோ குனிந்த தலையோடு நிற்கின்றானே உன் சகோதரன். அவன் வந்தியத்தேவனை பாதாள சிறையில் சந்தித்து ஆதித்த கரிகாலரை கொன்றது தாங்களே என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். வேண்டுமானால் சிவனேச செல்வன் கண்டரன் மதுரனை அழைத்து உறுதிப்படுத்துமாறு செய்கிறேன். அது எல்லாவற்றையும் விட இதோ உன் தலைவி சற்று முன்பு எழுதி அனுப்பிய ஓலை. இந்த ஓலையில் கூறப்பட்டிருப்பதை சபையின் முன்பு படிக்குமாறு நான் சம்புவரையரை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஓலை ஒன்றை கூறிவிட உன்னுடைய உனது குழுவினுடைய பயங்கர செய்கையை மதிப்புக்குரிய காளாமுகர் மட்டும் இல்லாதிருந்திருந்தால் நீ அகப்பட்டிருக்க மாட்டாய். அவர் செய்த உதவிக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உன்னுடனேயே இருந்து உன் உழவுகளை அறிந்ததோடு அன்றி உன்னை இந்த சோழ எல்லைக்குள்ளே வந்து நடமாடுமாறு செய்த அவரது ராஜதந்திர மகத்தானது. அதன் மூலம் அவர் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்ததோடு அன்றி காலாகாலத்துக்கு மன்னர் மீதும் மற்றவர் மீதும் சுமத்தப்பட இருந்த பழியையும் துடைத்திருக்கிறார். அவர்தான் நீங்கள் இதுவரை அறிய விரும்பிய இந்த நாட்டின் முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். நான் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றிருந்த போது இங்கே பெரும் குழப்பம் நிலவியது.
கள்ள நாணயம் புழக்கத்தில் வந்தது. நாணய சாலை நின்று தங்க நாணயங்கள் களவு போயின. ஆதித்த கரிகாலரை கொன்றதற்காக வந்தியத்தேவன் தண்டிக்கப்பட்டதில் அவருக்கு எண்ணளவும் சமாதானம் இல்லை. அது மட்டுமல்லாமல் அவ்வழக்கில் அனிருத்த பிரம்மராயருக்கும் தொடர்பு இருக்கும் என்று சிலர் பேசிக் கொண்டது அவர் காதில் வீழ்ந்தது. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கவே அவர் காளாமுகர் வேடம் பூண்டார். அவரது சேவைக்கு நாம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அனிருத்த பிரம்மராயர் தான் காளாமுகர் என்று அறிந்த சபையினர் ஆகாக ஆரம் செய்தனர். எல்லோரும் அவர் இருந்த இடத்தை நோக்கி பார்வையை செலுத்தினர். காளாமுகர் வடிவில் இருந்த அனிருத்த பிரம்மராயர் அங்கே இல்லை. தன் பணி முடிந்து விட்டது என்று அவர் எப்போதோ புறப்பட்டு போய்விட்டார். மேலும் இந்த சபையின் பொன்னான நேரத்தை வீணை கழிக்க எனக்கு ஆசையில்லை. மதிப்பு வாய்ந்த அறிஞர்களும் சிற்றரசர்களும் மந்திரி மண்டலத்தாரும் தங்கள் கருத்தை தெரிவித்து மன்னர் நீதி வழங்க வழி செய்வர் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்த வரையில் பகிரங்கமான குற்றங்கள் செய்த இந்த கொடிய பாதகர்களுக்கு மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்றுதான் கூறுவேன் என்று கூறி அமர்ந்தார். பிறகு தன் கையில் இருந்த ஒரு ஓலையை சம்புவரையரிடம் கொடுத்து படிக்குமாறு கூறினார். மன்னர் அருகே அருள்மொழி சென்று அவரிடம் ஏதோ கூறினார். மதுராந்தகர் திடுக்கிட்டு பரபரப்போடு தலையை அசைத்தார். அருள்மொழி சபையின் பின்புறத்தின் வழியாக குதிரை இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார். பாண்டிய நாட்டு தலைவி அருள்மொழிக்கு எழுதிய ஓலையை சபையினருக்கு படித்து காட்டிக் கொண்டிருக்கும் போது அருள்மொழிவர்மர் குதிரையை வேகமாக செலுத்தியவாறு நந்திபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவரை அதுபோல் விரைய செய்த ஓலை நந்திபுரத்தில் நின்று வந்திருந்தது. இளைய பிராட்டி எழுதியிருந்தார், இளவரசி வானதி தேவியின் உடல்நிலை திடீரென மோசமாகியது என்றும் உடனே புறப்பட்டு வருமாறும் அதில் கண்டிருந்தது. ஓலையை கண்ட உடனேயே அருண்மொழியின் உடல் நடுங்கியது. சபையினருக்கு தெரிந்தாலும் அதில் என்ன கண்டிருக்கிறது என்றும் ஒருவரும் அறிய முடியவில்லை. முக்கியமான விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இடையில் தனக்கு ஏற்பட்ட வேதனையை தெரிவித்து சபையை கலங்க அடிக்கக்கூடாது, நிகழ்ச்சியை தடை செய்துவிடக் கூடாது என்று எண்ணிய அருண்மொழிவர்மர் அமைதியாயிருந்து ரவிதாசின் குற்றத்தை திட்டவட்டமாக நிரூபிக்கும் ஓலையை படிக்க கொடுத்தவுடன் தன் பணி முடிந்துவிட்டது என்று மன்னர் மதுராந்தகரிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். அவரை சுமந்த குதிரைக்கும் மட்டும் இன்னும் கால்கள் இருந்தால் எதிர்பார்த்த நேரத்திற்குள்ளே அது நந்திபுரம் விரைந்திருக்கும். சம்புவரையர் பாண்டிய தலைவி எழுதிய ஓலையில் ஒவ்வொரு வரியையும் படிக்கும் போது சபையினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ரவிதாசன் முகம் சுண்டியது, நிமிர்ந்து நின்று தலை மெல்ல மெல்ல குனிந்தது. அருண்மொழியை அன்புமிக்க சகோதரரே என்று விழித்து தொடங்கியிருந்தது அந்த ஓலை.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.